இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது, கோபப்படுவது அவசியமான ஒன்று, மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களை பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன்.
ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஒரு புதிய நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். நம்பிக்கையின் அடிப்படையில தான் வாழ்க்கையே இருக்கு. நம்ம வாழ்க்கையில எத்தனை விதமான நம்பிக்கைகள், எத்தனை விதமான நம்பிக்கை முறைகள், ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது. சில நம்பிக்கைகள் கவலை, துக்கம், சோகத்தை கொடுக்குது. நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்தெந்த விஷயங்கள், எந்தெந்த நம்பிக்கைகள் நமக்கு இந்த கவலை, துக்கம், சோகம் கொடுக்குதோ அத முதல்ல நம்ம வாழ்க்கையிலிருந்து அகற்றிடணும் அப்படின்றத பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில பேசணும். இன்னும் ஒரு படி மேல போய் வாழ்க்கையில எந்தெந்த நம்பிக்கை முறைகள், பிலீஃப் சிஸ்டம் நமக்கு வந்து கவலை, துக்கம், சோகம் இதெல்லாம் கொடுக்குது, எதிர்மறை எண்ணங்கள் இதெல்லாம் கொடுக்குது. வேற எந்தெந்த விஷயங்கள், எந்தெந்த நம்பிக்கைகள், எந்தெந்த பிலீஃப் சிஸ்டம் நமக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்குதுன்னு பாக்கலாம். மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு விஷயமே என்னுடைய சொந்த படைப்பு தான். எவ்வளவு சக்தி வாய்ந்த எண்ணம் இது, எவ்வளவு சக்தி வாய்ந்த அனுபவம் இது. மகிழ்ச்சி என்னுடைய சொந்த படைப்பு, அதை நான் தான் உருவாக்குகிறேன். இதை நாம் முழுக்க நம்ப வேண்டும். இதை நம்பி, இதை ஒரு நம்பிக்கை முறையா கொண்டு வந்தாதான் நமக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் நம்ம வாழ்க்கையில இன்னைக்குமே இருக்கும். தொடர்ந்து இதை பத்தி பேசுறதுக்காக பிரம்மகுமாரி அமைப்பை சேர்ந்த சகோதரி ஜெயா அவர்கள் வந்திருக்காங்க. ஓம் சாந்தி சிஸ்டர்.
ஓம் சாந்தி.
இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ரெண்டு விதமான நம்பிக்கை முறைகள். ஒரு நம்பிக்கை முறை வந்து நமக்கு வெறும் நல்ல உணர்வுகள், நல்ல எண்ணங்களை கொடுக்குது, மகிழ்ச்சிய என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில இருக்கிற மாதிரி பண்ணது. இன்னொரு நம்பிக்கைகள் பாத்தீங்கன்னா, வலி, வேதனை, துக்கம், சோகம் இந்த மாதிரி எதிர்மறையான உணர்வுகளை கொடுக்குது இல்லையா. இப்போ இந்த மாதிரி நல்ல உணர்வுகளை கொடுக்கற நம்பிக்கைய மட்டும் நம்ம வாழ்க்கையில வச்சுட்டு, இந்த எதிர்மறையான உணர்வுகளை கொடுக்கற நம்பிக்கைகளை எப்படி நம்ம வாழ்க்கையில இருந்து விரட்டுறது?
நாம என்ன பார்த்தோம் அப்படின்னா, கோபம், மன அழுத்தம், டென்ஷன் இதெல்லாம் கூட நம்முடைய படைப்பு அப்படின்னு பார்த்தோம். இந்த மாதிரியான ஒரு எதிர்மறை உணர்வுகள், எண்ணங்கள் உருவாகாம இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு பார்த்தோம். நம்முடைய மனதுக்குள்ள பல விதமான எண்ணங்கள் வந்து எப்பொழுதுமே ஓடிட்டு இருக்கு. நம் மனதை அமைதிப்படுத்த வேண்டும். அமைதிப்படுத்துவதற்கு என்னுடைய எண்ணங்களின் வேகத்தை குறைக்க வேண்டும்னு பார்த்தோம். அந்த எண்ணங்களின் வேகத்தை குறைப்பதற்கு நம்முடைய வார்த்தைகளை குறைக்க வேண்டும். குறைவாக பேச வேண்டும், மெதுவாக பேச வேண்டும், இனிமையாக பேச வேண்டும்னு பார்த்தோம். எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ நாம் நம்முடைய வேலையின் பொருட்டு, இப்போ நிகழ்காலத்தின் பொருட்டு எது தேவையோ அதை மட்டுமே பேச வேண்டும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பயிற்சி, இதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இவ்வளவு நாள் வரைக்கும் நமக்கு அந்த விழிப்புணர்வு என்பது இல்லை. கடந்த கால நிகழ்வுகள், சம்பவங்கள், யாரோ எப்பவோ சொல்லிவிட்ட வார்த்தைகள், நான் பாதிக்கப்பட்டவன், எனக்கு இந்த அநியாயம் நடந்து விட்டது அப்படின்னு பல விதமான விஷயங்களை விடாப்பிடியாக நம்முடைய மனதிற்குள்ள அப்படியே போட்டு வச்சு, புதைச்சி வச்சு, அதை பிடிச்சு வச்சு அந்த வலியை அனுபவம் செஞ்சுக்கிட்டே வந்தோம் இல்லையா. நாம அதுக்காக இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த வலி நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த வலியிலிருந்து நாம் மீள வேண்டும் என்றால் நமக்கு நாமே அந்த காயத்தையும் ரணத்தையும் ஆற்றிக்கொள்ள வேண்டும். அப்போது அந்த சம்பவங்கள் மறந்துவிடும். நமக்கு யார் பாதிப்பை ஏற்படுத்தினார்களோ அவர்களையும் நாம் மறந்துவிடலாம். ஆனா பல சகோதர சகோதரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது சுலபம் இல்லை, இப்படிப்பட்ட அநியாயம் எனக்கு நடந்திருக்கு, நான் ஒரு விக்டிம், நான் பாதிக்கப்பட்டவன், என்னால எதையும் மறக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா முதல்ல நாம இதை ஆரம்பிக்கணும், இந்த பயிற்சியை ஆரம்பிக்கணும். ஒரு நாள், ரெண்டு நாள், மூன்று நாள், நான்கு, பத்து நாள், எவ்வளவு காலம் முடியுமோ அவ்வளவு காலம் நீங்கள் இந்த பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. ஏனென்றால் இந்த வலியிலிருந்து நீங்கள் விலகுவதற்கு நீங்கள் தான் முயற்சி செய்ய வேண்டும். அதிலிருந்து முழுவதுமாக வெளியில வர்றதுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சி செய்யுங்கள். ஏன்னா வாழ்க்கை பயணம் என்பது கொஞ்ச காலத்துல முடியறதில்லை. வாழ்நாள் முழுவதும் அந்த வலியையும் அந்த வேதனையையும் மனதில் சுமந்து கொண்டு எப்போ அந்த நபரை நாம் சந்திக்க நேரிடுமோ, எப்பொழுது அந்த மாதிரி சூழ்நிலை வந்து விடுமோ அப்படின்னு பயத்திலையும் வலியிலும் நீங்க இருக்காதீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு பயிற்சி செய்ய முடியுமோ அதை நிச்சயமா செய்யுங்க. அந்த வலியிலிருந்து உங்களை மீட்டுக்கோங்க. அந்த வலியை மனதிலிருந்து சுத்தமா அகற்றிடுங்க. சூழ்நிலை அப்படின்னா என்ன? சூழ்நிலையினால் எனக்குள்ளே என்ன பாதிப்பு ஏற்பட்டது, நான் எப்படி நான் அந்த சூழ்நிலைக்கு ரெஸ்பான்ஸ் செஞ்சேன், அதுதான் சூழ்நிலை. ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விஷயங்கள் நடந்திருக்கும், நான் சரியா ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பேன், அதனால எனக்கு ஞாபகமே இருக்காது. நான் எப்படி ரெஸ்பான்ஸ் செய்யறேனோ அதுதான் எனக்கு சூழ்நிலை.
சரி, இப்போ அந்த வலிய வந்து அகற்றிடுங்க, அத வந்து நடந்த சம்பவத்தையே மறந்துடுங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்ப மறுபடியும் நான் யாரால பாதிக்கப்பட்டேனோ அவங்கள நான் பார்த்தேன் அப்படின்னா என்ன சொல்றது, என் மைண்ட வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நான் வந்து ஒரு ஓரமா வந்து முடங்கி இருக்கணும்னு சொல்றீங்களா?
அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல வந்து நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, அதாவது இந்த சமுதாயத்தில இருந்து விலகி விடுவது அப்படின்றது கிடையாது. நம்ம நம்முடைய மனதை சிந்திக்கும் திறனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்றது அப்படின்றது கிடையாது. அதாவது ரெண்டு விதமான எண்ணங்களை நாம உருவாக்கலாம். ஒன்று, இவங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறாங்க என்ன பத்தி அப்படின்ற துக்கமான உணர்வு, வலியை உருவாக்குகிற எண்ணத்தை நாம் எழுப்பலாம். இல்ல அவர்கள் மீது ஆதரவாக கம்பாஷன், அவங்க மீது இரக்கத்தின் அடிப்படையில், ஏன் இவங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க, ஏன் இப்படி பேசுறாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை உள்ள அப்படின்னு ஒரு இரக்கத்தின் மனப்பான்மையில ஒரு எண்ணத்தை உருவாக்கலாம். சோ இரண்டு விதமான எண்ணத்தை நாம உருவாக்கலாம். நாம் அவர்களை சந்திப்போம் நிச்சயமாக. சோ இப்போ அதே மனிதர்கள், அதே சூழ்நிலை வருகிறது, அவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க, என்ன பத்தி தான் பேசுறாங்கன்னு கூட வச்சுக்கலாம். அப்போ அதை கேட்போம், ஆனால் வேறொரு கண்ணோட்டத்தில் கேட்போம். போன முறை அந்த அதே பேச்சு என்னை பாதிக்க செய்தது, எனக்குள் வலியை ஏற்படுத்தியது, எப்போ என்னுடைய வலியை நான் பார்க்கிறேனோ அவர்களுடைய பேச்சு என்னை பாதிக்கிறதோ அப்போ வலி என்பது ஆரம்பமாகிறது. ஐயோ, என்ன இப்படி பேசிட்டாங்க, எனக்கு இப்ப வலிக்குது, எனக்கு துக்கமாக இருக்கு அப்படின்னு என்னுடைய கவனம் முழுவதும் என்னுடைய வலியில வந்துடுச்சுன்னா அவர்களை பற்றி நான் சிந்திக்க மாட்டேன். ஆனால் இப்பொழுது என்னுடைய கவனம் முழுவதும் என் மீது இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நான் அவர்களுடைய வலியை பார்ப்பேன். ஏன் அவங்க இப்படி பேசுறாங்க, அவங்களுக்குள்ள என்ன வெறுப்பு, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, எப்படி கொட்டி தீர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பிப்பேன்.
தொடர்ந்து நம்ம வந்து நம்ம மீது கவனம் அப்படின்றத விட ஏதோ யாரோ எங்கயோ சொல்லிட்டாங்க, அது எனக்கு வலிக்குது அப்படின்ற எண்ணத்தை தான் நம்ம உருவாக்கும்.
எண்ணத்தை நாம உருவாக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, எப்போ என்னோட வலியில கவனம் போயிடுதோ அப்ப அடுத்தவங்களை பத்தி நான் யோசிக்க மாட்டேன். நாம சொல்லுவோம் இல்லையா, குழந்தைங்க கிட்ட இருக்கட்டும், நம்முடைய உறவுகள் கிட்ட இருக்கட்டும், நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஐ லவ் யூ, நான் உங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கேன், ரொம்ப அக்கறை வச்சிருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனா அதிகமான வருத்தத்தோட சொல்லுவோம், எங்க நம்ம விட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற பயத்துல சொல்லுவோம். உணர்வு என்பது வேறையா இருக்கு, நம்ம வெளியில சொல்கிற வார்த்தை என்பது வேறையா இருக்கு. என்னுடைய ஒரு சரியான எண்ணம் நிச்சயமாக ஒரு சரியான உணர்வை தான் உருவாக்கும். என்னுடைய உணர்வு சரியா இல்லை அப்படின்னா என்னுடைய எண்ணம் சரியாக இல்லை. இப்ப நாம அவங்களை பார்க்கும்பொழுது எப்போது எனக்கு ஒரு விதமான வேதனையான உணர்வு வருகிறதோ அப்பவே நாம என்ன செய்யணும், நிறுத்தணும். நிறுத்தி என்னுடைய மனதை கவனிக்கணும், அதுக்கு பின்னால என்ன எண்ணம் இருக்கு அப்படின்றத பார்க்கணும். உடனே அதை நீக்கிட்டு என்னை உற்சாகப்படுத்துகிற, எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சக்தி வாய்ந்த எண்ணத்தை நிச்சயமா உருவாக்கணும்.
தொடர்ந்து நம்ம எண்ணம், உணர்வு எல்லாமே நம்ம கூடவே பயணிக்குது.
உங்களுக்கு வந்து மூட் அவுட், நமக்குள்ள ஒரு ஆழமான உறவு என்பது கிடையாது. ஆனா கூட நான் உங்ககிட்ட வந்து ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறேன் இல்லையா, அது பேரு தான் அக்கறை. சோ அந்த அக்கறையில நான் கேட்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, நீங்க சொல்லுவீங்க, என்ன இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க வந்து இதை செஞ்சிட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. சோ எப்போ அந்த பரிமாற்றம் ஏற்படுகிறதோ அப்போது நம்முடைய உறவு வந்து பலப்படுகிறது. ஆனா அதே ஒரு சூழ்நிலை சிச்சுவேஷன் எனக்கு ஏற்படும் பொழுது நான் மூட் அவுட்டா இருக்கேன். அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, போகட்டும், என்னவோ ஆகட்டும், நான் இப்ப வேலையை கவனிக்கணும், இந்த வேலை எனக்கு முக்கியம், இந்த வேலையை நான் செய்து முடிக்கணும் அப்படின்னு எனக்கு நானே இரக்கமற்றவரா வந்து நடந்துக்கிறேன். நீங்க வந்து மூட் அவுட் ஆயிருக்கீங்களா, பரவாயில்ல, வேலையை பாருங்க, உங்களுடைய கவனத்தை வந்து நீங்க வேலையில செலுத்துங்க, வேலைக்காக தானே வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என்ன என்ன சொல்லுவாங்க, இரக்கமற்றவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் உங்ககிட்ட கேக்குறேன், அக்கறையினால கேக்குறேன். அது மட்டும் இல்ல, என்ன சொல்றேன்னா, கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும், யாரோ ஏதோ சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்க ஏன் அதெல்லாம் எடுத்துக்கிறீங்க, அதுக்காக நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க அப்படின்லாம் சொல்றேன் இல்லையா, அது பேர் தான் அக்கறை அன்பு. இதனுடைய அடிப்படையில் தான் உறவு என்பது வளரும். இப்படி அடுத்தவருக்காக நாம் வந்து ஒரு மணி நேரம் ஒதுக்குறோம், இல்ல 10 நிமிடம் ஒதுக்குறோம், அட்லீஸ்ட் என்ன காரணத்தினால இவங்க வந்து இப்படி வருத்தத்துல இருக்காங்க அப்படின்றத நாம ஆராய முற்படுறோம். நான் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு 2 நிமிடம் வந்து எனக்காக எடுத்துக்கணும். மற்றவருக்காக 10-15 நிமிடம் ஒதுக்குகிறேன், நான் எனக்காக ஒரு 2 நிமிடம் எடுத்து என்ன இங்கே வழியை உருவாக்கி இருக்கிறது, எந்த ஒரு எண்ணம் எனக்கு பிரச்சனையை தந்து கொண்டு இருக்கிறது, அதுல கொஞ்சம் கவனம் வச்சா அந்த 2 நிமிஷத்தினுடைய அந்த எஃபெக்ட் வந்து எனக்கு என்னுடைய வேலையில வந்து திறன்பட செய்வதற்கு உதவியா இருக்கும். இப்போ நீங்க உங்களுக்கும் எனக்கும் உறவுல வந்து எனக்கு வந்து உங்களை கவனிச்சுக்க நேரமே இல்லை, உங்க மேல கவனமே எனக்கு இல்லை, உங்க மேல அன்பு இல்லை, உங்க மேல அக்கறை இல்லை, உங்க மேல மரியாதையும் இல்லை, மதிப்பும் இல்லை, அப்ப அந்த உறவு என்ன ஆகும்,
இது உறவே இல்லைன்னு தான்
உறவே இல்லை. சோ எக்ஸாக்ட்லி அதுதான் நமக்கு நாம் ஏற்படுத்தி கொண்ட உறவு. எனக்கு நானே ஏற்படுத்தி கொள்கிற இந்த உறவு தான் மிக முக்கியம். எனக்குள்ள இருக்கிற நான் அதை பற்றி நான் கவலைப்படுவதில்லை, அதற்கு நேரம் கொடுப்பதில்லை, அதில் கவனம் செலுத்துவதில்லை, அதில் நம்பிக்கை இல்லை, அதற்கு மரியாதை இல்லை, அதற்கு மதிப்பு கொடுப்பதில்லை. எனக்கு நானே வந்து நம்பிக்கை கூட கொடுத்துக்கல, எதை எடுத்தாலும் எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிக்கிறேன். சோ கவனத்தை கொடுக்கறதுல இப்படிப்பட்ட ஒரு உறவு என்பது இல்லாமலே போய்விட்டது இல்லையா. என்னோட நான் தொடர்பாக இல்லை, எனக்கு நான் கொடுத்து கொள்ள வேண்டிய அந்த மரியாதையும் மதிப்பும் நான் தரவில்லை. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உள்ள நான் எனக்கு நானே தொடர்பற்றவனாக ஆய்விடுகிறேன், கனெக்டிவிட்டி இல்லை. அப்ப என்னாகும், உள்ள வந்து ஒரு வெறிச்சோடு ஒரு காலி தன்மையை வந்து நான் அனுபவம் செய்யறேன். அதாவது எனக்கு நெருக்கமான ஒருவர் அவரோடு இன்று நான் இல்லை, அப்ப நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன், ஒரு எம்டினஸ் இருக்கும் இல்லையா, நான் இல்லை, நானே இல்லை அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கும் இல்லையா. அதுதான், என்னை நான் நேசிக்கவில்லை என்றால் என்னால் யாரையுமே நேசிக்க முடியாது.
Exactly.
So this is like lack of love for myself. எனக்கு நானே அன்பை காட்டவில்லை. நம்ம என்ன சொல்றோம், யாருக்காவது யாராவது அன்பை பொழிஞ்சாங்கன்னா என்ன சொல்றோம் நம்ம, அவர் வந்து அன்பே உருவானவன் சொல்றோம் இல்லையா. சோ அன்பே உருவாக இருக்கக்கூடிய சக்தி நான், எனக்கு நானே அன்பாக இல்லை என்றால் என்னால் யாருக்கும் அன்பை கொடுக்க முடியாது. அமைதியே உருவான சக்தி நான் அமைதியாக இல்லை என்றால் என்னால் யாருக்கும் அமைதியை கொடுக்க முடியாது. மகிழ்ச்சியே உருவான சக்தி நான் மகிழ்ச்சியாக இல்லை என்றால் என்னால் யாருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்க முடியாது. இந்த உறவு தான் மிக மிக முக்கியமானது. எனக்கு நானே ஏற்படுத்தி கொள்கிற இந்த உறவு தான் மிக முக்கியம். ஆனால் இன்று அதை அலட்சியப்படுத்தி இருக்கிறோம். சோ இன்னைக்கு நம்மோட இருக்கிற உறவு என்பது மிகப்பெரிய விரிசலாக இருக்கிறது. அதனால் எவ்வளவுதான் நாம் முயற்சி செஞ்சாலும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களை சந்தோஷப்படுத்த முடியாது, திருப்திப்படுத்த முடியாது.
நிறைய பேர் சொல்ற ஒரு வார்த்தை, உனக்காக நான் எதை வேணாலும் செய்ய ரெடியா இருக்கேன், உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு. ஆனா எனக்காக நானே எதுவும் பண்ண முடியலன்னா நான் மற்றவங்களுக்காக எப்படி பண்ண முடியும்,
செய்ய முடியாது. இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க, எங்க உறவுல வந்து விரிசல் ஏற்பட்டிருக்கு, பிரச்சனை இருக்கு, இப்போ இந்த ப்ரோக்ராம் எல்லாம் நாங்க பார்த்ததுனால எங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு, எண்ணத்தினுடைய சக்தி எங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. ஸோ அவங்களுக்காக நாங்க வந்து ஒரு நல்ல எண்ணங்களை, குட் விஷஸ் வந்து உருவாக்கி அனுப்புறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு இடத்துல உட்காந்துட்டு அவர்களை நினைச்சு அவர்களுக்காக குட் விஷஸ் வந்து நாம அனுப்ப முடியுமா? குட் விஷஸ், வாழ்த்துக்கள் என்பது அனுப்புற விஷயம் இல்லை. நான் நிறைவாக இருக்க வேண்டும். நான் நிறைவா இருக்கும் பொழுது தானாகவே என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு அந்த வாழ்த்துக்கள் சென்றடையும். ஸோ எனக்குள்ள நான் வந்து பாசிட்டிவாக இருக்க ஆரம்பித்தேன், எனக்குள்ள நல்ல எண்ணங்களால் நான் நிரம்ப ஆரம்பித்தேன், எனக்குள்ள அமைதியும் அன்பும் நிரம்பி வழிகிறது அப்படின்னா, நான் யாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லி நினைக்க வேண்டாம், தானாகவே அது போய் சேரும். ராஜயோகா தியானத்தில் வந்து இது முக்கியமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது. நம்முடைய உறவுகளில் நம்ம ரொம்ப பெருசாக கவனம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னை நான் கவனிச்சுக்கிட்டா போதும், என்னை சுற்றி இருக்கிற எல்லா உறவுகளுமே வந்து மிகவும் திருப்திகரமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்கும் அப்படின்னு.
ஏன்னா இதெல்லாம் உருவாக்குறதே நாம தானே. நம்ம வந்து கஷ்டமா இருந்தாலும் சரி, கவலையா இருந்தாலும் சரி, இல்ல சந்தோஷமா இருந்தாலும் சரி, என்ன விதமான உணர்வுகள் ஒன்னொன்னு வெளிப்படும் போது அடுத்தவங்களும் அதுக்கேத்த மாதிரிதான் வந்து ரியாக்ட் ஆகுறாங்க இல்லையா. சோ நான் என்ன கவனிச்சுக்கிட்டு ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்குனாதான் ஒரு நல்ல உணர்வை வந்து நான் ஏற்படுத்த முடியும். இப்ப எனக்குள்ள ஒரு கஷ்டம் இருக்குதுன்னு நான் அதே எண்ணத்தை உருவாக்குனேன்னா அந்த கஷ்டத்தை நான் மத்தவங்களுக்கும் அனுப்புவேன். இதே அந்த எனக்கு அந்த பிரச்சனையே இல்ல, ஒரு நல்ல உணர்வை நான் ஏற்படுத்திக்கிட்டு நான் செய்யற வேலைகளையும் நான் சந்தோஷமா இருந்து அந்த இருக்கிற சூழ்நிலையும் சந்தோஷமா இருந்தேன்னா அது ஒரு வேற விதமான அது ஒரு விஷயம்.
அதுக்கு வந்து நமக்கு பயிற்சி தேவை. காலையில வந்து 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ நமக்காக நேரத்தை ஒதுக்கி நம்முடைய மனதை வந்து நிச்சயமா தயார் செய்யணும். நாம என்ன செய்யறோம்னா டைரியில வந்து 1 மணி நேரத்துக்கு 1 தடவை இந்தந்த வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு எழுதி வச்சுக்கிறோம் இல்லையா. அது வந்து வி ஆர் டூயிங், நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத குறிச்சு வச்சுக்கிறோம். பட் வி ஆர் நாட் ஜஸ்ட் ஹியூமன் டூயிங்ஸ், பட் வி ஆர் ஹியூமன் பீயிங்ஸ் இல்லையா. அதே மாதிரி 1 மணி நேரத்துக்கு 1 தடவை நான் எப்படி இருக்க போகிறேன் அதையும் என்னுடைய மனது என்ற டைரியில குறிச்சு வச்சுக்கோங்க. நான் எப்படி இருக்கிறேனோ அதுதான் முக்கியம். நம்ம எவ்வளவு ப்ரோக்ராம்ஸ் வந்து 1 மணி நேரத்துக்கு 1 தடவை டைரியில எழுதி வச்சாலும் ஏதாவது ஒரு காரணத்திற்காக நம்முடைய மனது சரியில்லை என்றால் நம்மோட வேலையும் சரி இருக்காது. சோ நான் எப்படி இருக்க போகிறேன் அப்படின்றத வந்து ப்ரோக்ராம் பண்ணுங்க, தயார் செய்யுங்க. காலையில உட்காந்து எனக்கு வந்து எரிச்சல் படுற பழக்கம் இருக்கு அப்படின்னா இன்று முழுவதும் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நான் எரிச்சல் அடைய போவதில்லை அப்படின்னு உங்களுடைய மனதை நீங்க ப்ரோக்ராம் செய்யுங்க. அந்த ப்ரோக்ராம் செஞ்சுட்டு 1 மணி நேரத்திற்கு 1 தடவை செக் செய்யுங்க. ஏன்னா நம்ம மறந்துடுவோம். ஸோ நான் அப்படி இருக்கேனா, அமைதியா இருக்கேனா, எரிச்சலாகாம இருக்கேனா அப்படின்னு என்னுடைய எண்ணங்களினுடைய தரத்தை சோதித்து பார்த்து கொண்டே வர வேண்டும். 1 மணி நேரத்திற்கு 1 தடவை உங்களை நீங்க கவனிச்சுக்கோங்க. 1 நிமிஷம் எடுத்து எண்ணங்களினுடைய தரத்தை கவனிங்க, உங்களுடைய உணர்வுகளினுடைய தரத்தை கவனிங்க. நாளடைவில் நமக்கு வந்து இது பழகிவிடும், இது நல்ல ஒரு உணர்வையும் தரும். நாம் எதை நாம் கவனத்துல வச்சுக்கணும் அப்படின்னா, நான் எப்படி இருக்கிறேன் அதுதான், நான் எதை செய்ய போகிறேன், எவ்வளவு திறன்பட செய்ய போகிறேன் அதையே முடிவு செய்யும். போன எபிசோட்ஸ்ல எல்லாம் நாம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு நாமே, ஏன்னா நமக்கு பழகிவிட்டது, எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கி உருவாக்கி பழகிவிட்டது. அதனால நாம எந்த விதமான ஒரு நல்ல எண்ணங்களை உருவாக்குவதற்கு முயற்சியே செய்யவில்லை. நாம முயற்சி செய்யணும். இப்ப 1 மணி நேரத்துக்கு 1 தடவை வந்து நாம வந்து கொஞ்ச நேரம் வந்து ஒரு பாஸ் எடுக்கணும், கொஞ்சம் நம்முடைய மனதினுடைய எண்ணங்களின் ஓட்டத்தை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னா, அதுக்காக நான் என்னெல்லாம் முயற்சி செய்யணுமோ அதையெல்லாம் செய்யணும். இப்ப எனக்குள்ள வந்து உணர்வு ஏதோ ஒண்ணு வருது, வருத்தமான உணர்வோ இல்ல வலியான உணர்வோ வருகிறது அப்படின்னாலே என்னுடைய கவனம் என் மீது போகணும். சோ பிகினிங்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, அலாரம் வச்சுக்கலாம். அலாரம் வச்சு இதுக்கு முயற்சி செய்யுங்கள். இதெல்லாம் வந்து நாம் வந்து சுய மாற்றத்திற்காக இப்போ முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம், நிறைய பயிற்சி தேவைப்படும். ஸோ 1 மணி நேரத்திற்கு 1 முறை 1 நிமிடம் உங்களுக்காக ஒதுக்குங்கள். உங்களுக்காக நிச்சயம் நேரத்தை ஒதுக்கியே தீரணும் இதுக்காக. ஏன்னா நமக்கு காலம் காலமா என்ன பழகிடுச்சு அப்படின்னா, எதிர்மறை எண்ணங்களை உருவாக்குவது அப்படின்ற ஒரு பழக்கம் தான் ஏற்பட்டிருக்கு. ஸோ நல்ல எண்ணங்கள் நமக்கிட்ட கிடையாது, அதனால நல்ல உணர்வுகள் என்பது நமக்கு ஏற்படுவதில்லை. 1 மணி நேரத்திற்கு 1 தடவை அலாரம் வைங்க, மொபைல்ல எதுலயாவது வைங்க. இப்போ எக்ஸ்டர்னலா வெளிப்புறத்துல இருந்து நமக்கு வந்து உதவி தேவைப்படுது, கம்ப்யூட்டர்ல வச்சுக்கோங்க இல்ல உங்க மொபைல்ல வைங்க. அந்த அலாரத்தை வச்சு கம்பல்சரியா வந்து கட்டாயமாக அந்த 1 நிமிஷத்தை எடுத்து அமைதியை உருவாக்குங்கள், எண்ணங்களை சீர்படுத்துங்க. பலர் சொல்றாங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு வரோம், எங்களுக்குள்ள வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, இதை நாங்க புரிஞ்சுக்கிட்டோம், இதை நாங்க ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. எப்ப நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ இதுதான் சரி, இந்த நம்பிக்கைகள் நமக்கு சரி, இந்த நம்பிக்கைகள் நம்முடைய வாழ்க்கையை சுலபமான ஒரு வழியில் எடுத்து செல்லும் அப்படின்னு நம்ம ஏத்துக்கும் போது நம்ம அதற்காக முயற்சியும் நிச்சயமா செய்யணும். அப்போ என்னாகும்னா அந்த ஒரு நிமிஷத்தினுடைய எஃபெக்ட் வந்து ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நிச்சயமா இருக்கும். ஸோ அது நாளாக நாளாக அது வந்து 10-15 நிமிஷமாக ஆகும். இன்னும் நாளாக நாளாக 1 மணி நேரத்துக்கு அதனுடைய எஃபெக்ட் டெஃபினட்டாக இருக்கும். இன்னமும் நாளாக நாளாக உங்களுக்கு நீங்கள் வந்து அந்த 1 நிமிஷத்தை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களுடைய மனநிலை என்பது எப்பொழுதுமே சீராக, உங்களுடைய கவனம் எப்பொழுதுமே உங்களுடைய எண்ணங்களின் மீதும் உங்களுடைய உணர்வுகளின் மீதும் நிச்சயமா இருக்கும். இந்த பயிற்சியை நாம நிச்சயமா செஞ்சுதான் ஆகணும்.
இந்த முயற்சி செய்யறது அப்படின்ற ஒரு எண்ணத்தை கூட நான் தான் உருவாக்கணும் இல்லையா?
நிச்சயமா உருவாக்கணும். இப்போ நம்முடைய மனசு வந்து குழந்தை மாதிரி, நாம போற இடத்துக்கெல்லாம் அந்த குழந்தையும் கூடவே வருது. உதாரணத்துக்கு நீங்க குழந்தைய ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வரீங்க, உங்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க, ஆனாலும் உங்களுடைய கவனம் ஒரு கண்ணு வந்து அந்த குழந்தை மேல இருக்கும் இல்லையா? அது மாதிரி இந்த மனசு அப்படின்ற குழந்தை வந்து நம்மோட வந்து எங்க போனாலும் வந்துட்டே இருக்கு. ஆனா நாம என்ன செய்யறோம்னா, அந்த குழந்தை அடிபட்டாலும் சரி, விழுந்தாலும் சரி, பசிக்கு கத்துனாலும் சரி, அழுதாலும் சரி, வேதனைப்பட்டாலும் சரி, அதை பத்தி நாம கவலையே படாம அதை நாம் போகிற போக்குக்கு இழுத்துட்டு செய்யறோம். ஆனா அதை செய்யாதீங்க, அதுக்கு கொஞ்சம் கவனத்தை கொடுங்க. 1 மணி நேரத்திற்கு 1 தடவை உங்களுடைய கவனம் அதுக்கு திரும்பினா போதும், அது அமைதியாயிடும். ஸோ நம்முடைய மனது என்கிற குழந்தையை பார்த்து கொள்வது நம்முடைய பொறுப்பு. ஏனென்றால் அது என்னுடையது, என்னுடைய சொந்த படைப்பு.
என்னுடைய மனம் ஒரு குழந்தைன்னு சொல்லி ரொம்ப அழகா ஒரு புதிய கண்ணோட்டம் வந்து மனத்துக்கு கொடுத்துருக்கிறீங்க. நிச்சயமா வந்து இன்னைக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் மனசு ஒரு குழந்தை அப்படின்னு. ஏன்னா அந்த குழந்தை ஒரு தாய் ஒரு குழந்தைய எந்த அளவுக்கு கவனிச்சு கொள்வாங்க அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு சின்ன ஒரு அந்த குழந்தைக்கு ஒரு சின்ன விஷயமா அப்படின்னா கூட நம்ம பார்த்து பார்த்து செய்வோம், பார்த்து பார்த்து கவனிப்போம். இப்போ இன்னைக்கு பேசின இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு பிரதிபலிப்பா அமையறதுக்கு ஒரு சின்ன தியானம் செய்வோம்.
ஓம் சாந்தி. மிகவும் சௌகரியமாக அமர்ந்திருக்கிறேன். இந்த இடம் என்னுடைய வீடாக இருந்தாலும் சரி, ஆபீஸாக இருந்தாலும் சரி, நான் அமைதியோடு என் மீது கவனம் செலுத்துகிறேன். நான் மிக அழகான சக்தி வாய்ந்த எண்ணங்களை உருவாக்குகிறேன். நான் இந்த உடலின் எஜமானன். ஒவ்வொரு எண்ணத்தையும் ஒவ்வொரு உணர்வையும் படைக்கும் மிக அழகான சக்தி. நான் தூய்மையானவன், எப்பொழுதுமே நல்லதையே உருவாக்குபவன், சக்தி வாய்ந்தவன், அதுதான் நான். இனி இவை அனைத்தையும் வெளியில் தேட அவசியமில்லை. நான் ஏற்கனவே சக்திசாலியானவன், தூய்மையான ஆத்மா. என்னுடைய மகிழ்ச்சியும் அமைதியும் எதையும் சார்ந்தது அல்ல. நான் முழுமையானவன். நான் உருவாக்கும் ஒவ்வொரு எண்ணமும் அமைதியும் சக்தியும் நிறைந்தது. அதன் அதிர்வலைகள் என்னை சுற்றியிருக்கும் சூழ்நிலைகளிலும் மனிதர்களையும் சென்று அடையும். ஓம் சாந்தி.
ரொம்ப நன்றி சிஸ்டர். ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி.
தினமும் காலையில மௌனமா 2 நிமிஷம் இதே மாதிரி ஒரு சிந்தனைய உருவாக்கினாலே போதும், நம்ம மனசு தன்னால வந்து அமைதியான சூழ்நிலை அடைஞ்சிடும். அமைதி ஏற்படுற இடத்துல மகிழ்ச்சி தன்னால வந்துடும். இத முதல்ல எல்லாருமே நம்பணும். இந்த பயிற்சிய மேற்கொள்னாலே போதும், சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் நமக்குள்ள வந்துடும். இந்த நம்பிக்கை தான் இந்த நிகழ்ச்சியின் மூலமா இன்னைக்கு நாங்க உங்களுக்கு சொன்ன ஒரு விஷயம். இதை நீங்க எல்லாருமே முயற்சி செஞ்சு பார்க்கணும் அப்படின்றதுதான் எங்களுடைய விருப்பம். இப்பொழுது விடை பெறுகிறோம். மீண்டும் விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரியுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி.
பிரம்மகுமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் ஒரு மணி நேரம் 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8,500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி